சமூக சொந்தங்களுக்கு வணக்கம். மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். இந்த காணொலியில் நெதன்யாகு எல்லை மீறினால் இஸ்ரேலுக்கு எதிராக தாக்குதலை 10 மடங்கு அதிகரிக்க ஈரானின் உச்ச பாதுகாப்பு கவுன்சில் ஒப்புதல் வழங்கி இருக்கின்றது. அடுத்து அச்சுறுத்தல்களுக்கு ஈரான் பதிலளிக்கும் ஐநாவுக்கான ஈரானிய தூதுவரும் பதில் வழங்கியிருக்கிறார். ஈரான் மீது பதில் தாக்குதல் நடத்த வேண்டாம் என்று இஸ்ரேலை ஐரோப்பிய நாடுகள் வலியுறுத்தி இருக்கின்றன. 6 வாரம் தாக்குதலை நிறுத்தினால் பிணை கைதிகள் விடுவிப்பு, ஹமாஸின் முன்மொழிவை இஸ்ரேல் ஏற்குமா என்று கேள்வி எழுந்திருக்கின்றது. பிரித்தானியா அறிமுகம் செய்துள்ள புதிய ஆயுதமானது ரஷ்யாவிற்கு எதிராக உக்ரைன் போர்க்களத்தில் அனுப்ப திட்டம் என்றும் மற்றொரு தகவல் வெளியாகி இருக்கின்றது. இவையெல்லாம் இணைந்தவாறாகத்தான் இந்த காணொலி அமையப் போகின்றது. வாங்க காணொலிக்குள் போகலாம். முதலில் நாங்கள் பார்க்க இருக்கின்ற விடயம், ஈரான் இஸ்ரேல் மோதலானது என்ன கட்டத்தில் நகர்ந்து செல்கின்றது, எடுக்கப்பட்ட முடிவுகள் என்னவாக இருக்கின்றது என்பது பற்றி பார்க்க இருக்கின்றோம். அந்த அடிப்படையில் இஸ்ரேல் மீது ஈரானின் தொடர் தாக்குதலை தொடர்ந்து இஸ்ரேல் கதிகலங்கி போயிருக்கின்றது. இருப்பினும் கீழே விழுந்தாலும் மீசையில் மண்ணொட்டாதது போல பாவனை செய்து வருகின்றது இஸ்ரேல் என்றுதான் கூற வேண்டும். இஸ்ரேல் மீது ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதல் பெரும் பரபரப்பை உருவாக்கியிருந்த நிலையில் இதற்கு தக்க பதிலடி கொடுப்போம் என்று இஸ்ரேல் எச்சரித்தும் வருகின்றது. இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்களின் அளவை 10 மடங்கு அதிகரிக்க ஈரானின் உச்ச தேசிய பாதுகாப்பு கவுன்சில் ஒப்புதல் வழங்கியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் கூறுகின்றன. அதாவது நெதன்யாகு நிலைமையை மேலும் அதிகரிக்க முடிவு செய்தால் இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்களின் அளவை 10 மடங்கு அதிகரிக்க ஈரானின் உச்ச தேசிய பாதுகாப்பு கவுன்சில் ஒப்புதல் அளித்திருக்கின்றது. ஆரம்ப தாக்குதலில் இஸ்ரேலை நோக்கி 300 ஏவுகணைகள் மூலம் ஈரான் தாக்குதல் நடத்திய நிலையில் இனிவரும் தாக்குதல் 1000க்கும் மேற்பட்ட பலிஸ்டிக் ஏவுகணைகளாக இருக்கும் என்றே சர்வதேச ஊடகங்கள் கூறுகின்றன. இதேவேளை ஈரான் போரை நாடவில்லை என்றாலும் ஆக்கிரமிப்பு மற்றும் அச்சுறுத்தல்களுக்கு பதிலளிக்கும் என்று ஐக்கிய நாடுகளுக்கான ஈரானிய தூதுவர் ஆமீர் ஜைத் ரவானி கூறுகின்றார். ஐக்கிய நாடுகளின் பாதுகாப்பு சபையின் அவசர சந்திப்பு ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கின்ற போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். பாதுகாப்பு சபையானது சர்வதேச பாதுகாப்பு மற்றும் அமைதியை பேணுவதை தவறவிட்டது. இதனால் ஈரானிய அரசாங்கத்திற்கு அச்சுறுத்தல்களுக்கு பதிலளிப்பதை தவிர வேறு மாற்று வழி இருக்கவில்லை என்றும், தற்போது பாதுகாப்பு சபை சர்வதேச பாதுகாப்புக்கும் அமைதிக்கும் உண்மையான அச்சுறுத்தல்களை கண்டறியும் பொறுப்பை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். அதேவேளை குறித்த சந்திப்பில் கலந்து கொண்ட ஐக்கிய நாடுகளுக்கான இஸ்ரேலிய தூதுவர் ஹிலாட் ஏர்டன் பிராந்தியத்தையும் உலகையும் சீர்குலைக்கும் அதன் உண்மையான முகத்தை ஈரான் அம்பலப்படுத்தியுள்ளதாக குறிப்பிட்டிருக்கின்றார். மறுபுறம் பிரான்ஸ் இங்கிலாந்து தலைவர்கள் ஈரானின் தாக்குதலுக்கு பதிலளிக்க வேண்டாம் என்று இஸ்ரேலை வலியுறுத்தி இருக்கின்றார்கள். பிரான்சின் ஜனாதிபதி இமானுவல் மெக்ரன் இஸ்ரேல் மீதான ஈரானின் தாக்குதலை சிரியாவில் உள்ள தெஹ்ரானின் தூதரகத்தின் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலுக்கு விகிதாசாரமற்றது என்று கூறுகின்றார். ஈரானின் தாக்குதல் மேலும் தீவிரமடையாமல் இருப்பதற்கு இஸ்ரேல் பதிலளிக்க கூடாது என்பதற்காகவும் எங்களால் முடிந்த அனைத்தையும் செய்வோம் என்று பிரெஞ்சு ஜனாதிபதி மேக்ரான் கூறுகின்றார். அதன் பாதுகாப்பை உறுதிப்படுத்த பிரான்ஸ் இஸ்ரேலின் பக்கம் நிற்கும். மேலும் இன்று இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவுடன் பேசுவதாகவும் மேக்ரான் கூறுகின்றார். இதற்கிடையில் பிரிட்டிஷ் வெளியுறவு மந்திரி டேவிட் கேமரூனும் இஸ்ரேலை பதிலடி கொடுக்க வேண்டாம் என்று வலியுறுத்தி இருக்கின்றார். காசாவில் போர் நிறுத்தம் குறித்து கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்றும் கோரினார். இன்று காலையில் நீங்கள் இஸ்ரேலில் அமர்ந்திருந்தால் இதற்கு பதிலளிக்க எங்களுக்கு முழு உரிமையும் இருக்கின்றது என்றும், நீங்கள் சரியாக நினைக்கின்றீர்கள், ஆனால் அவை அதிகரிக்கக்கூடாது என்று நாங்கள் வலியுறுத்துகின்றோம் என்றே கேமரூன் ஸ்கை நியூஸிடம் கூறியிருக்கிறார். அடுத்து அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனின் நிர்வாகத்தில் உள்ள ஒரு மூத்த அதிகாரியை மேற்கோள் காட்டி இஸ்ரேல் மீது தெஹ்ரானின் ஒரே இரவில் ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களுக்கு முன்னும் பின்னும் சுவிஸ் இடைத்தரகர்கள் மூலம் அமெரிக்கா ஈரானுடன் தொடர்பு கொண்டிருப்பதாக கூறப்படுகின்றது. அந்த அதிகாரிகள் தொடர்பு பற்றிய விவரங்களை வழங்க மறுத்துவிட்டார்கள். அமெரிக்காவும் ஈரானும் சுவிஸ் சேனல் மூலம் தொடர்ச்சியான நேரடி தகவல் தொடர்புகளை கொண்டிருப்பதாக மட்டுமே கூறினார். இதற்கிடையில் இஸ்ரேலுக்கு சொந்தமான ஹார்முஸ் ஜலசந்தியில் போர்ச்சுகல் நாட்டு கொடியுடன் சென்ற சரக்கு கப்பலை ஈரான் ராணுவத்தின் கப்பற்படை வீரர்கள் சுற்றி வளைத்து சிறைப்பிடித்தார்கள். இந்த கப்பலில் இந்தியா, பிலிப்பைன்ஸ், பாகிஸ்தான், ரஷ்யா மற்றும் எஸ்டோனியா நாடுகளைச் சேர்ந்த ஊழியர்கள் இருந்தனர். இவர்களில் 17 பேர் இந்தியர்கள். இவர்களை மீட்பதற்கு இந்திய வெளியுறவுத்துறை முயற்சி மேற்கொண்டு வருகின்றது. இந்நிலையில் நேற்று இந்திய வெளியுறவுத்துறை மந்திரி ஜெய்சங்கர் ஈரானின் வெளியுறவுத்துறை மந்திரி ஆமீர் அப்துல்லாஹியானுடன் தொலைபேசி மூலம் பேசினார். சிறைப்பிடித்துள்ள கப்பல் தொடர்பான விவரங்களை நாங்கள் பின்பற்றி வருகின்றோம். கப்பலில் உள்ள இந்தியர்களை இந்திய அரசின் பிரதிநிதிகளுடன் பேசுவதற்கு விரைவில் அனுமதிப்போம் என்று ஈரான் மந்திரி கூறுகின்றார். அப்போது இந்தியர்கள் குறித்து ஜெய்சங்கர் தனது கவலையையும் தெரிவித்தார். மேலும் இது தொடர்பாக ஈரானிடம் உதவி கோருவதாகவும் தெரிவித்திருக்கின்றார். இதேவேளை பிரான்ஸ் நாட்டவர்கள் ஈரானில் இருந்து தற்காலிகமாக வெளியேற வேண்டும் என்று பிரான்ஸ் அரசு வலியுறுத்தியுள்ளது. திடீரென ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியதைத் தொடர்ந்து அந்த பகுதியில் பதட்டமான சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. ஆகவே பிரான்ஸ் நாட்டவர்கள் ஈரானிலிருந்து தற்காலிகமாக வெளியேற வேண்டுமென்றே பிரான்ஸ் அரசு வலியுறுத்தியுள்ளது. டெஹ்ரானில் இருக்கின்ற பிரான்ஸ் தூதரகம் தனது இணையதளத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஈரானில் இருக்கின்ற பிரான்ஸ் நாட்டவர்கள் தற்காலிகமாக அந்த நாட்டை விட்டு வெளியேறுமாறு பிரான்ஸ் பரிந்துரைக்கின்றது என்றும் குறிப்பிட்டுள்ளது. அத்துடன் மக்கள் பயணிக்கும் போது மிகவும் எச்சரிக்கையாக செயல்படுமாறும் கூட்டம் கூட வேண்டாம் என்றும் அந்த அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்து, இஸ்ரேல் மீது ஈரான் நடத்திய திடீர் தாக்குதல் காரணமாக சில நகரங்களுக்கான விமான சேவையை ஜெர்மனியின் முக்கிய விமான நிறுவனம் நிறுத்தியிருக்கின்றது. ஜோர்டான் தலைநகரமான அம்மான், லெபனான் தலைநகரமான ஃபெய்ரூட், ஈராக்கில் உள்ள எர்பில் மற்றும் இஸ்ரேலில் உள்ள டெல் அவிவ் ஆகிய நகரங்களுக்கான விமான சேவையை நிறுத்துவதாக ஜெர்மனியின் லூஃப்தான்சா விமான நிறுவனம் நேற்று அறிவித்தது. திங்கட்கிழமை வரை இந்த நிலைமை நீடிக்கலாம் என்று லூஃப்தான்சா நிறுவனம் அறிவித்திருக்கின்றது. ஏப்ரல் மாதம் 18 வரை டெஹ்ரானுக்கான மற்றும் டெஹ்ரானிலிருந்து விமான சேவையை நிறுத்துவதாக ஏற்கனவே வெள்ளிக்கிழமை அன்று அந்த நிறுவனம் அறிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையில், ஹின்சல் சூப்பர்சோனிக் ஏவுகணைகள் பொருத்தப்பட்ட ரஷ்ய கடற்படை போர்க்கப்பல் ஒன்று திட்டமிட்ட கடற்படை பயிற்சியின் ஒரு பகுதியாக சுயஸ் கால்வாய் வழியாக மத்திய தரைக்கடலுக்குள் நுழைந்ததாக ரஷ்யாவின் பாதுகாப்பு அமைச்சகம் நேற்று முன்தினம் அறிவித்திருந்தது. மார்ஷல் ஸ்போஸ்னிகோ என்ற கப்பலானது பயண திட்டத்தின் கீழ் தனக்கு ஒதுக்கப்பட்ட பணிகளை தொடர்ந்தும் செய்யும் என்று அதொரு அறிக்கையில் தெரிவித்திருக்கின்றது. இது எந்த விவரங்களையும் வழங்கவில்லை. ஏப்ரல் 1 அன்று டமாஸ்கஸில் உள்ள ஈரானிய தூதரகத்தின் மீது இஸ்ரேலின் கொடிய வான்வழி தாக்குதலால் பதட்டங்கள் எழுப்பப்பட்ட பின்னர் மத்திய கிழக்கில் உள்ள அனைத்து நாடுகளும் நிதானத்தை காட்டவும் பிராந்தியம் முழுமையான குழப்பத்தில் நனவுவதை தடுக்கவும் கடந்த வாரம் கிரெம்ளின் அழைப்பு விடுத்திருந்தது. இப்போது பிராந்தியத்தில் நிலைமையை முழுமையாக சீர்குலைக்காமல் இருக்க அனைவரும் நிதானத்தை கடைபிடிப்பது மிகவும் முக்கியம். இது இஸ்ரத்தன்மை மற்றும் கணிப்புத்தன்மையுடன் சரியாக பிரகாசிக்கவில்லை என்றும் அதன் செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பஸ்கோவ் கூறினார். ஆனால் ரஷ்ய சூப்பர்சோனிக் ஏவுகணை கப்பல் மத்திய தரைக்கடலுக்குள் நுழைந்தமையானது பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தி இருக்கின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது. தொகுத்து நோக்குகையில், ஈரானின் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்க இஸ்ரேல் துடித்துக் கொண்டிருக்கும் நிலையில் அமெரிக்கா இதற்கு ஒத்துழைக்க மறுத்துவிட்டது. எனவே இஸ்ரேல் பதில் தாக்குதலை கைவிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. குறிப்பாக வெள்ளை மாளிகை மற்றும் டெல் அவிவின் நெருங்கிய வட்டாரங்கள் இஸ்ரேலுக்கு அமெரிக்கா உதவ முன்வரவில்லை என்கின்ற தகவலை தெரிவித்திருக்கின்றன. ஏற்கனவே ஹமாஸை அழிப்பதாக கூறி இஸ்ரேல் நடத்திய எல்லா தாக்குதலுக்கும் அமெரிக்கா துணை நின்றிருக்கின்றது என்பதை உலக நாடுகள் நன்கு தெரிந்து வைத்திருக்கின்றன. இந்த சூழலில் ஈரான் மீது தாக்குதல் நடத்த அமெரிக்கா உதவினால் அது நிச்சயம் 3rd உலகப் போராக வெடிக்கும். குறிப்பாக அமெரிக்காவுக்கு எதிராக ரஷ்யா, சீனா, வடகொரியா ஆகியவை வரிசை கட்டி நிற்கும். எனவே இஸ்ரேல் தனது பழிவாங்கும் திட்டத்தை கைவிட வேண்டும் என்று ஜோ பைடன் கூறியிருக்கின்றார். இதற்கு மற்றொரு காரணமும் இருக்கின்றது. அதாவது, நேற்று முன்தினம் இரவு ஈரான் ஏவிய ஏவுகணைகளை சமாளிக்க 1.3 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு இஸ்ரேலுக்கு அமெரிக்கா செலவு செய்திருக்கின்றது. எனவே இஸ்ரேல் பதில் தாக்குதல் என்று இறங்கினால் ஈரான் சும்மா இருக்காது. இவையெல்லாம் செலவுகளை இழுத்து விட்டுவிடும் என்பதாலும் அமெரிக்கா இதில் மௌனம் காக்க இஸ்ரேலை வலியுறுத்தி இருக்கின்றது. எனவே இஸ்ரேல் ஈரான் மீதான பதிலடி தாக்குதலை கைவிட்டுள்ளதாகவே கூறப்படுகின்றது. மேலும், இஸ்ரேல் மீதான ஈரானின் இந்த தாக்குதலானது மத்திய கிழக்கின் இஸ்ரத்தன்மையை நோக்கிய மேலும் ஒரு படியை குறைக்கின்றது என்றும், கட்டுப்படுத்த முடியாத பிராந்திய விரிவாக்கத்தை தூண்டும் அபாயம் உள்ளது என்றும் கனடா மற்றும் பிற G7 நாடுகளின் தலைவர்கள் வீடியோ மாநாட்டில் கூறியிருக்கின்றார்கள். நூற்றுக்கணக்கான ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகள் மூலம் இஸ்ரேலை குறிவைக்கும் ஈரானின் முடிவை நேரடியாக மற்றும் முன்னோடி இல்லாத தாக்குதல் என்று 7க்கும் மேற்பட்ட ஜனநாயக குழுவின் தலைவர்கள் குறிப்பிட்டுள்ளதுடன் ஈரானின் இந்த நடவடிக்கைக்கு கண்டனமும் வெளியிட்டிருக்கின்றார்கள். இஸ்ரேல் நேச நாடுகளின் உதவியுடன் தாக்குதலை வெற்றிகரமாக எதிர்கொண்டிருக்கின்றது. இஸ்ரேல் மற்றும் அதன் மக்களுக்கு நாங்கள் எங்கள் முழு ஒற்றுமையையும் ஆதரவையும் தெரிவிக்கின்றோம் மற்றும் அதன் பாதுகாப்பிற்கான எங்கள் உறுதிப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்துகின்றோம் என்று பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவின் அலுவலகத்தால் வெளியிடப்பட்ட G7 தலைவர்களின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த உணர்வில், ஈரானும் அதன் பிடாமிகளும் தங்கள் தாக்குதல்களை நிறுத்த வேண்டும் என்று நாங்கள் கோருகின்றோம். மேலும், இஸ்ரத்தன்மையை மேலும் சீர்குலைக்கும் முன்முயற்சிகளுக்கு விடையிருக்கும் வகையில் இப்போது மேலே நடவடிக்கைகளை எடுக்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இவ்வாறு G7 நாடுகளின் அறிக்கையை வெளிவந்திருக்கின்ற பின்னணியில், ஈரான் மத்திய கிழக்கில் கூட்டாளிகள் மற்றும் நிழல் படைகளின் ஒரு வலையமைப்பை உருவாக்கியுள்ளது. இந்த பகுதியில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய நலன்களுக்கு சவால் விடும் எதிர்ப்பின் ஒரு பகுதியாக இருப்பதாக ஈரான் கூறுகின்றது. பல்வேறு வகைகளில் இந்த நாடுகளையும் அமைப்புகளையும் ஈரான் ஆதரிக்கின்றது. சிரியா ஈரானின் மிக முக்கியமான நட்பு நாடாகும். ஈரான் ரஷ்யாவுடன் இணைந்து சிரிய அதிபர் ஃபசர் அல் அசாத்தின் அரசாங்கத்திற்கு ஆதரவு வழங்கி வருகின்றது. இதனால் அசாத்தின் அரசாங்கம் கடந்த 10 ஆண்டுகளாக நடந்து வருகின்ற சிரியாவின் உள்நாட்டு போரிலிருந்து தப்பித்து வருகின்றது. ஈரான் ஆதரவளிக்கின்ற ஆயுத குழுக்களில் லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா மிகவும் சக்தி வாய்ந்த ஒன்றாகும். இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையே போர் மூண்டதிலிருந்து ஹிஸ்புல்லா அமைப்பு கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் இஸ்ரேலுடன் எல்லை தாண்டி துப்பாக்கிச்சூடு நடத்தி சண்டையிட்டு வருகின்றது. இதனால் எல்லையின் இருபுறமும் உள்ள பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. ஈராக், சிரியா மற்றும் ஜோர்டானில் உள்ள அமெரிக்க தளங்களை ராக்கெட் மூலம் தாக்கிய ஈராக்கின் பல சியா போராளிகளை ஈரான் ஆதரிக்கின்றது. ஈரான் ஏமனிலுள்ள ஹவுதி இயக்கத்திற்கும் ஆதரவு தருகின்றது. ஹவுதி இயக்கம் ஏமனின் அதிக மக்கள் தொகை கொண்ட பகுதிகளை தனது கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கின்றது. காசாவில் ஹமாஸுக்கும் தனது ஆதரவை காட்ட ஹவுதிகள் இஸ்ரேல் மீது ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை ஏவியுள்ளார்கள். மேலும் கரையோரங்களில் வணிக கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தி ஒரு கப்பலை மூழ்கடித்தும் இருக்கின்றார்கள். கடந்த ஆண்டு அக்டோபர் 7 இஸ்ரேலை தாக்கிய ஹமாஸ் உட்பட பலஸ்தீனிய ஆயுத குழுக்களுக்கு ஈரான் ஆயுதங்களையும் பயிற்சிகளையும் வழங்குகின்றது. இந்த தாக்குதல்தான் தற்போது நடக்கின்ற இஸ்ரேல் காசா போருக்கு காரணமாக அமைந்ததாகவும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன. இது மத்திய கிழக்கில் ஈரான் மற்றும் இஸ்ரேலின் நட்பு நாடுகளிடையே மோதல்களுக்கு காரணமானது. ஆனால் அக்டோபர் 7 தாக்குதலுக்கும் தனக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றும் ஈரான் கூறி வருகின்றது. இறுதியாக இந்த தாக்குதல் மூலம் ஈரான் என்ன சொல்ல நினைக்கின்றது என்ற கேள்வியும் பலருக்கும் எழுந்திருக்கின்றது. அதாவது, நாங்கள் தடுத்தோம், இடைமறித்தோம், ஒன்றாக வெற்றி பெறுவோம் என்று இஸ்ரேலின் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு கூறியிருக்கின்றார். ஆனால் பல பிரிட்டன் பிரதமர்களின் வெளியுறவு கொள்கை ஆலோசகரும் லெப்னானுக்கான முன்னாள் பிரிட்டிஷ் தூதருமான டாம் பிளென்சர் ஈரானிய தாக்குதல் ஈரானின் திறன் மற்றும் பரவலை பற்றிய ஒரு சமிச்சி என்று கூறுகின்றார். ஈரான் மற்றும் இஸ்ரேல் ஆகிய 2 நாடுகளின் தலைமைகளும் உள்நாட்டில் அழுத்தத்தில் உள்ளன, சர்வதேச விமர்சனங்களை எதிர்கொள்கின்றன, நெருப்புடன் விளையாட தயாராக உள்ளன என்றும் அவர் எச்சரித்தார். ஆனால் ஈரானின் முன்னப்போதும் இல்லாத வகையிலான இந்த தாக்குதல் கவனமாக திட்டமிடப்பட்டதாக தெரிகின்றது என்றும் அவர் கூறினார். ஈரான் இந்த தாக்குதல்கள் தொடர்பாக முன்கூட்டியே தந்தி அனுப்பியது என்றும் இது அந்த தாக்குதல்களை தடுப்பதை எளிதாக்கியது என்றும் கூறினார். அவர் லெபனானில் தூதராக இருந்தபோது நடத்தப்பட்ட தாக்குதல்களோடு இதனை ஒப்பிட்டார். இதன் நோக்கம் தன்னால் என்ன முடியும் என்பதை காட்டுவதை தவிர உண்மையாக தாக்குவதல்ல. ஈரான் ஹிஸ்புல்லா மூலம் பதிலளிப்பதை விட நேரடியாக பதிலளிப்பதை தேர்ந்தெடுத்தது சாதகமானது என்றும் அவர் கூறினார். சில இஸ்ரேலியர்கள் லெபனான் ஆயுத குழுவான ஹிஸ்புல்லாவை நேரடியாக தாக்கி இஸ்ரேல் எல்லையிலிருந்து அப்புறப்படுத்துமாறு இராணுவத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளார்கள். சதம் ஹவுஸ் சிந்தனை குழுவைச் சேர்ந்த சனம் வக்கீல் ஈரானின் பார்வையில் இந்த தாக்குதல் வெற்றியடைந்துள்ளதாகவும் இஸ்ரேலுக்கு விடுத்திருக்கும் சவால் என்றும் கூறினார். ஈரான் நேரடியாக இஸ்ரேலின் இறையாண்மையை மீறுவதும் அதன் மீது தாக்குதல் நடத்துவதும் இதுவே முதல் முறை என்றும் அவர் கூறுகின்றார். இந்த தாக்குதல் நிச்சயமாக தெளிவாக திட்டமிடப்பட்டது, அதிக சேதத்தை ஏற்படுத்தக்கூடாது அல்லது யாரையும் காயப்படுத்தக்கூடாது என்ற நோக்கத்துடன் இராணுவ கட்டமைப்புகளை மட்டும் குறிவைத்தன என்றும் அவர் தெரிவித்தார். இவை சமீபத்தில் வெளியான செய்திகளின் தொகுப்பாக காணப்படுகின்றன. செய்திகள் பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காமல் பதிவிடுங்க. மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.